வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் யோகரத்ன நிரூஷிதா சேதுரா. இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். கிருஷ்ண அவதாரம் பாகம் 4. கோகுலம் முழுவதும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தது. குறிப்பாக கிருஷ்ணனின் கருமையான நிறத்திற்கு ஏற்ப அவனுக்கு பெயர் சூட்டிய அவனது பெற்றோர்கள் நந்தனும் யசோதாவும் அளப்பெரும் ஆனந்தத்தில் இருந்தனர். கோகுலத்தின் மாடு மேய்ப்பவர்கள் தங்கள் தலைவனுக்கு குழந்தை பிறந்ததால் கிருஷ்ணனின் பிறப்பை தொடர்ந்து கொண்டாடி மகிழ்ந்தனர். அனைத்து கோபியர்களினதும் கோபாலர்களினதும் வாழ்க்கை தெய்வீக குழந்தையான கிருஷ்ணனை சுற்றியே சுழன்றது. அதேவேளையில் நகரத்தில் அசரீரி கூறிய 8வது குழந்தையான கிருஷ்ணனை கொல்ல முடியாமல் போனதால் மன்னன் கம்சன் மன உளைச்சலில் இருந்தான். அவன் இன்னமும் ஆவணி மாதத்தில் பிறந்த குழந்தைகளை குறிவைத்து அந்த 8வது குழந்தையை அழிப்பதற்காக தனது 7 அரக்கர்களில் ஒருவனான திருணாவர்த்தனை அனுப்பினான். திருணாவர்த்தன் தன்னை ஒரு சூறாவளியாக மாற்றிக்கொள்ளும் வல்லமை படைத்தவன். எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிந்து கோகுலத்தை வந்தடைந்தான். அச்சமயம் கிருஷ்ணன் தவழும் வயதில் இருந்தான். யசோதா அவனை தன் மடியில் வைத்து நித்திரையாக்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஏதோ காரணத்தால் அவனது எடை தாங்க முடியாத அளவு கனமாக இருப்பதை உணர்ந்தாள். அதனால் அவனை தரையில் பாயில் கிடத்திவிட்டு தன் வீட்டு வேலைகளை செய்யச் சென்றான். திருணாவர்த்தன் அப்பகுதியில் இருப்பதை அறிந்த கிருஷ்ணன் திருணாவர்த்தன் தன்னை பார்க்கும் வகையில் வீட்டு வாசலுக்கு தவழ்ந்து சென்றான். திருணாவர்த்தன் கிருஷ்ணனை கண்டான். கிருஷ்ணனின் தோற்றம் அவன் தேடும் குழந்தை பருவத்தோடு பொருந்தியது. சூறாவளியாகி கோகுலம் முழுவதையும் தூசியால் இருட்டாக்கி கிருஷ்ணனை தூக்கி கொண்டு போனான். யசோதா கிருஷ்ணனை தேடி வந்தாள். கிருஷ்ணனை காணவில்லை என்றதும் தலை சுற்றி மயக்கமடைந்து விழுந்தாள். திருணாவர்த்தன் கிருஷ்ணனை சிறிது நேரம் தூக்கியபடி சுழன்று சென்றான். ஆனால் கிருஷ்ணனின் எடை சிறிது சிறிதாக அதிகரிப்பதை உணர்ந்தான். திருணாவர்த்தன் கிருஷ்ணனை அதற்கு மேல் தூக்க முடியாமல் தனது சூறாவளி தோற்றத்தை கலைத்து தரையில் விழுந்தான். அவன் மேல் கிருஷ்ணன் விழுந்தான். கிருஷ்ணனின் எடை திருணாவர்த்தனால் தாங்க முடியாத அளவுக்கு கூடியது. அவன் மூச்சு திணறி இறந்து போனான். திருணாவர்த்தனின் மார்பில் கிருஷ்ணன் தவழ்ந்து விளையாடுவதை கிராம மக்கள் கண்டனர். அவர்கள் பயத்தில் கிருஷ்ணனை தூக்கி அணைத்து கொண்டனர். திருணாவர்த்தனின் உடல் மண்ணோடு மண்ணாக மாறியது. இது கம்சனின் மற்றொரு தோல்வியுற்ற முயற்சியாகும். கிருஷ்ணன் மிகவும் பலம் வாய்ந்தவன் என்பது மற்றொரு சந்தர்ப்பத்திலும் தெரிய வந்தது. அது அவனது முதலாவது பிறந்த தினமான ஜன்மாஷ்டமி விழாவில் நடந்தது. கிருஷ்ணனை ஆசீர்வதிப்பதற்காக வேதங்களை அழகாக ஓதுவதற்கு ஞானிகளும் கற்றறிந்த பண்டிதர்களும் உட்பட முழு கோகுலமும் அழைக்கப்பட்டது. யசோதா கிருஷ்ணனை நீராட்டி விழாவிற்கு தயார்படுத்தினாள். ஆனால் குளித்த பிறகு குட்டி கிருஷ்ணன் தூங்கிவிட்டான். அவள் அவனை நிழலுக்காக வெளியே ஒரு கனமான பொருட்கள் நிரப்பப்பட்ட வண்டியின் கீழ் கிடத்தினாள். யசோதா சில பாலகர்களிடம் கிருஷ்ணனை கண்காணிக்க சொல்லிவிட்டு விழாவிற்கு வந்திருந்த பண்டிதர்களையும் விருந்தினர்களையும் கவனித்துக் கொள்வதில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டாள். குழந்தை கிருஷ்ணன் கண்விழித்து பால் வேண்டி அழ ஆரம்பித்தான். யசோதாவை சுற்றியிருந்த அத்தனை இறைச்சலால் யசோதாவுக்கு அவனது அழுகை கேட்கவில்லை. கிருஷ்ணன் கோபமடைந்து வண்டியின் சக்கரத்தை தன் சிறு கால்களால் உதைத்தான். அந்த பெரிய கனமான வண்டி துண்டு துண்டாக விழுந்து நொறுங்கியது. கிருஷ்ணனே வண்டியை உடைத்தான் என்பதை கோகுலத்தில் யாரும் நம்ப முடியவில்லை. இந்த நிகழ்வுகள் கோகுலவாசிகளுக்கு கிருஷ்ணன் சாதாரண குழந்தை இல்லை என்பதை உறுதிப்படுத்தின. ஆனால் அந்த வண்டியாக இருந்தது கிருஷ்ணனை கொல்ல கம்சனால் அனுப்பப்பட்ட சகடாசுரன் என்ற இன்னுமொரு அரக்கன் என்பது அவர்களுக்கு தெரியாது. இறைவனின் பாதங்கள் அவனை தொட்டதால் சகடாசுரன் முக்தி அடைந்தான். கிருஷ்ணன் கோகுலத்தில் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய சகோதரன் பலராமனும் அவன் பக்கத்தில் எப்போதும் இருந்தான். அவர்கள் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தார்கள். இணை பிரியாது இருந்தார்கள். இருவரும் மிகவும் குறும்புக்காரர்கள். குறிப்பாக கிருஷ்ணன் பலராமனையும் அவர்களது நண்பர்கள் அனைவரையும் குறும்புத்தனமான செயல்களை செய்ய தூண்டுவான். சில நேரங்களில் அவர்கள் கன்றுகளின் வாள்களின் முனைகளை பிடித்து கொள்வார்கள். அப்போது கன்றுகள் அங்குமிங்கும் ஓடும். பிள்ளைகள் தாங்களும் பயப்படுவது போல் பாசாங்கு செய்து வாள்களை இறுக்கமாக பிடித்து கொள்வார்கள். கோபியர்கள் அவர்களை காப்பாற்ற வருவார்கள். அது மிகவும் வேடிக்கையான நாடகமாக இருக்கும். கிருஷ்ணனும் பலராமனும் கோகுலத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று அவ்வீடுகளில் இருந்து தயிர் வெண்ணெய் ஆகியவற்றை திருடுவார்கள். பெரும்பாலான நேரங்களில் தப்பித்துக் கொள்வார்கள். சில சமயங்களில் பிடிபட்டு விடுவார்கள். தினமும் யசோதாவினதும் ரோஹிணியினதும் வீட்டு வாசல்களில் கிராமவாசிகள் அவர்களது குழந்தைகளை பற்றி புகார் கூறுவர். ஆனாலும் சகோதரர்கள் தயிர் வெண்ணெய் திருடுவதை தடுக்க வழியில்லாமல் இருந்தது. சகோதரர்கள் நல்ல பிள்ளைகளைப் போல அமைதியாக இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் அடுத்த நாள் திருடுவதற்கான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருப்பார்கள். சகோதரர்கள் பயன்படுத்திய முந்தைய உத்திகளுக்கு எதிராக கிராம மக்கள் தடுப்பு முறைகளை செய்வதால் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு உத்திகளை கண்டுபிடித்து வெவ்வேறு நுட்பங்களை திட்டமிட வேண்டி இருந்தது. உதாரணமாக, தயிர் மற்றும் வெண்ணெய் கொண்ட பானைகள் பொதுவாக தரையில் வைக்கப்படும். பின்னர் கிராம மக்கள் பானைகளை உயரமான மேசைகளில் வைத்தனர். அதுவும் பலனளிக்காததால் பானைகளை கூரையில் கட்டி தொங்கவிட்டனர். சகோதரர்கள் மிகவும் மோசமான திருடர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தயிர் மற்றும் வெண்ணெய் கிடைக்காமல் போனால் அந்த பானைகளை உடைத்து தங்களால் முடிந்ததை சாப்பிட்டு மீதமுள்ளவற்றை பயன்படுத்த முடியாதபடி செய்தார்கள். கிராம மக்கள் குறும்புக்கார சகோதரர்களால் படாது பாடுபட்டு கொண்டிருந்தனர். கிருஷ்ணனே எப்போதும் இந்த திருடர் கூட்ட தலைவனாக இருந்தான். கோகுலத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுடனும் தாம் திருடுவதை பகிர்ந்து கொள்வதை உறுதி செய்தான். இதனால் அவர்கள் எப்போதும் அவனுக்கு பக்க பலமாக இருந்தனர். அவன் தான் திருடும் தயிர் மற்றும் வெண்ணெயை தனது மனித நண்பர்களுடன் மட்டுமல்லாமல் தனது விலங்கு நண்பர்களுடனும், குறிப்பாக தன்னை போலவே குறும்புத்தனமான வசீகரமான குரங்குகளுடனும் பகிர்ந்து கொண்டான். யசோதாவுக்கும் ரோஹிணிக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இருப்பினும் கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் அதிக தண்டனைகள் வழங்கப்பட்டன. அவர்கள் எப்போதும் தங்கள் தாய்மார் தம்மை மன்னிக்கும்படியான ஒரு வழியை கண்டுபிடித்தனர். ஒரு நாள் யசோதாவும் ரோஹிணியும் இரண்டு சகோதரர்களையும் தோட்டத்தில் இருத்தி வைத்து அவர்களுக்கு தண்டனையாக உணவு எதுவும் கிடைக்காமல் பார்த்து கொண்டனர். சகோதரர்கள் பசியுடன் இருந்தனர். கிருஷ்ணன் கை நிறைய மண்ணை எடுத்து வாயிலிட்டான். இதை பார்த்த பலராமன் கிருஷ்ணனை மண்ணை சாப்பிட அனுமதித்தால் தங்கள் தாய்மார்கள் கோபப்படுவார்கள் என்று நினைத்து அவனை தடுக்க முயன்றும் அவனால் கிருஷ்ணனின் வாயிலிருந்து மண்ணை வெளியே எடுக்க முடியவில்லை. அவன் கிருஷ்ணனை தன் கையால் பிடித்து தாய் யசோதாவிடம் இழுத்துச் சென்று அவன் மண் சாப்பிடுவதை தடுக்க முயன்றதாகவும் தன்னால் அதனை தடுக்க முடியவில்லை எனவும் சொன்னான். கிருஷ்ணன் நோய்வாய்ப்பட்டு விடுவான் என்று யசோதா கவலைப்பட்டு மண்ணை வெளியே எடுக்க வாயை திறக்கும்படி சொன்னாள். முதலில் வாயை திறக்க மறுத்த கிருஷ்ணன் பிறகு தாயார் விடாப்பிடியாக இருந்ததால் வாயை திறந்தான். யசோதா கிருஷ்ணனின் வாய்க்குள் பார்த்தாள். அவனது வாய்க்குள் அனைத்தும், அசையும் மற்றும் அசையாதவை உட்பட எல்லா உலகங்களும், நட்சத்திரங்கள், விண்மீன்கள் மற்றும் பிரபஞ்சங்கள் அனைத்தையும் கண்டாள். மிகவும் ஆச்சரியம் என்னவென்றால், அவள் அந்த நேரத்தில் தன்னையே அவளுடைய செல்ல மகன் கிருஷ்ணனின் வாயில் கண்டாள். என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் அவள் மயங்கி தரையில் விழுந்தாள். சுயநினைவு திரும்பிய பின்னரும் அவளால் தன் பார்த்ததை விவரிக்க முடியவில்லை. அவளால் செய்ய முடிந்ததெல்லாம் கிருஷ்ணனை கட்டி அணைப்பது மட்டுமே. நீண்ட நேரம் அவனை தன் அணைப்பில் இருந்து விடாமல் இருந்தாள். இது இறைவனின் நாடகம். மிகுந்த தாய்ப்பாசத்தால் அவளை நிரப்பி அவள் தான் கண்ட காட்சியை மறக்கச் செய்தது. தயிர் வெண்ணெய் திருடர்கள் பற்றிய புகார்கள் வந்து கொண்டே இருந்தன. இன்னொரு நாள் ரோஹிணி பலராமனை ஒரு அறையில் பூட்டி வைத்தாள். யசோதா கையில் ஒரு தடியை எடுத்து வீடுகள், முற்றங்கள் மற்றும் தோட்டங்கள் வழியாக வேகமாக ஓடிக்கொண்டிருந்த கிருஷ்ணனை துரத்தினாள். ஒருவாறு கடைசியில் அவனை பிடித்தாள். அவள் கிருஷ்ணனை ஒரு ஊரலில் கட்டி வைக்க தீர்மானித்தாள். இறைவனான கிருஷ்ணன் தாயார் தன்னை பிடிக்கட்டும் என்று விட்டு கொடுத்தான். யசோதாவிற்கு குட்டி கிருஷ்ணனை ஊரலில் கட்டுவது எளிதாக இருக்கவில்லை. அவனை சுற்றி கட்டுவதற்காக அவள் கயிற்றை எடுத்தபோது கயிறு 2 அங்குலம் குறைவாக இருப்பதை கண்டாள். அவள் மற்றொரு கயிறை கண்டெடுத்து அதை முதல் கயிற்றில் முடிந்து அவனை மீண்டும் கட்ட எத்தனித்தாள். அதுவும் 2 அங்குலம் குறைவாக இருந்தது. பின்னர் அவள் இன்னொன்றை முடித்து முயற்சித்தாள். ஆனால் அது இன்னமும் 2 அங்குலங்கள் குறைவாகவே இருந்தது. குட்டி கிருஷ்ணனை கட்டி போட முயன்று சோர்ந்து போனாள். கிருஷ்ணன் தனது தாயின் மீது இரக்கம் கொண்டு அவளது உண்மை அன்புக்கு கட்டுப்பட முடிவு செய்தான். ஒருவாறு அவனை உரலுடன் கட்டியதால் கிருஷ்ணன் தன் குறும்புகளை செல்ல முடியாது என்று யசோதா நினைத்தாள். அவள் வீட்டு வேலைகளை தொடர சமையல் அறைக்கு சென்றாள். கிருஷ்ணனால் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் நிற்க முடியவில்லை. ஊரலிலிருந்து விடுபட முயற்சி செய்து தோட்டத்தை சுற்றி அதனை இழுக்க ஆரம்பித்தான். அருகருகே வளர்ந்திருந்த இரண்டு பிரம்மாண்டமான அர்ஜுன மரங்களை கண்டான். அதுவே தான் தப்பிக்க வழி என்று எண்ணி தன்னை விடுவிப்பதற்காக இரண்டு மரங்களுக்கு நடுவே உரலை இழுத்தான். ஆனால் தன் வல்லமையால் இரண்டு மரங்களையும் வேரோடு பிடுங்கி அடியோடு தரையில் விழுத்தினான். மரங்களிலிருந்து இரண்டு விண்ணுலகத்தவர்கள் தோன்றினர். அவர்கள் கிருஷ்ணனை நன்றியுடன் வணங்கி மகிழ்ச்சியுடன் மறைந்தனர். இந்த இரண்டு விண்ணுலகத்தவர்கள் யார்? செல்வத்தின் அதிபதியான குபேரனின் பிள்ளைகளாக நளகுபேரன், மணிக்கிரீவன் என்ற இரு சகோதரர்கள் இருந்தனர். அழகும் பணமும் படைத்து அவர்கள் மது அருந்துதல், புகைப்பிடித்தல், நடனம் மற்றும் உலகாயத ஆசைகளை பின்தொடர்ந்து உலக இன்பத்தில் திளைத்தனர். ஒரு நாள் அவர்கள் தங்கள் மனைவியருடன் கூடியிருந்தபோது மாமுனிவர் நாரதரின் வருகையை கவனிக்க தவறினர். அவர்களின் நடத்தையால் அவமானப்படுத்தப்பட்ட நாரதர் கோகுலத்தில் என்றென்றும் இரு மரங்களாக இருக்கும்படி அவர்களை சபித்தார். இதை கேட்டு அவர்களது மனைவிமார் நாரதரின் கால்களில் விழுந்து தங்கள் கணவர்களை மன்னித்து அவர்களுடைய சாபத்தை நீக்குமாறு வேண்டினார்கள். நாரதர் மனம் இறங்கினார். ஆனால் ஒருமுறை கொடுத்த சாபத்தை திரும்பப் பெற முடியாது என்பதால் அச்சாபத்தை மாற்றி விஷ்ணு பகவான் கிருஷ்ணனாக அவதாரம் எடுக்கும் போது அவர்களின் கணவர்களை விடுவிப்பார் என்று கூறினார். இவ்வாறு கிருஷ்ணன் தனது அன்பான பக்தரான நாரதரின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினான். யசோதாவும் நந்தனும் வீட்டு தோட்டத்தில் இடி விழுந்தது போல் ஒரு சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்தனர். தோட்டத்தில் அருகருகே இருந்த இரண்டு பெரிய மரங்களை கிருஷ்ணன் வேரோடு பிடுங்கி எரிந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த யசோதா வியந்து நின்றாள். ஒரு சிறுவனால் இரண்டு பெரிய மரங்களை இடித்து சாய்ப்பது சாத்தியமில்லை. ஆனால் பரமாத்மா இந்த குழந்தையாக அவதரித்திருப்பதாக கிருஷ்ணனுக்கு பெயர் சூட்டிய கர்க முனிவரின் வார்த்தைகள் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தன. தொடரும். ஓம் நமஸ்சிவாய.